நியூசிலாந்து கலையளிக்க வட்டத்தின் சங்கநாதம் பாடலின் நிகழ்ச்சிகளை பிளானட் டிஃபன் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
வணக்கம் சங்கநாத உறவுகளே, இன்று மே மாதம் 31 தேதி, நமது தமிழுக்கு வைகாசி மாதம் 17 நாள், விகாரி வருடம் 2019 வெள்ளிக்கிழமை.
மனிதருக்குரிய மகத்துவ வாழ்வை 1330 குறள்களுக்குள் அடக்கி மதங்களுக்கெல்லாம் பொதுவாக்கி மனங்களுக்குள் மறக்கப்படாதிருக்க ஒரு குறளுடன் ஒரு குறள் ஒன்றிப்பாகிறது.
அற்றவர் என்பார் அவாற்றார் மற்ற யார், அற்று ஆக அற்றது இல, அற்றவர் என்பார் அவாற்றார் மற்ற யார், அற்று ஆக அற்றது இல.
பற்றற்றவர் என்று சொல்லப்படுபவர் ஆசையற்றவர்களே ஆவர். ஆசையை விடாத மற்றவர் அவ்வளவாக பற்றற்றவர் அல்லர்.
நேயர்களே, இன்றைய நமது சங்கநாதத்தில் முதலாவதாக திரு எம் வரதராஜன் அவர்களின் வார வலம்.
வார வலம், இந்தியாவின் பொது தேர்தல் முடிவு பற்றிய விமர்சனங்கள் கருத்துக்கள் வர துவங்கி இருக்கின்றன. பிரதமர் மோடி 180 அதிகப்படியான ஆசனங்களால் வெற்றி பெற்று சாதனை நிலைநாட்டியிருக்கின்றார் என்ற தகவல் வந்திருக்கிறது. இந்த தேர்தலில் 2 ஊடகங்களின் விமர்சனங்களுக்குள்ளாகி இருக்கின்றார்கள். ஒருவர் ராகுல் காந்தி அவர்கள், மற்றவர் ஸ்டாலின் அவர்கள். இந்து பத்திரிகை இந்திரா காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பற்றி குறிப்பிட்டுள்ள கருத்து கவனிக்கத்தக்கது. காங்கிரசில் மிகவும் கடுமையான சோதனைக்குள்ளாக்கி இருக்கின்ற நிலை இந்த தேர்தலில் ஏற்பட்டிருப்பதாகவும், காங்கிரஸ் அச்சோதனையை எதிர்கொண்டுள்ளதென்றும், இதனை மீள கட்டியெழுப்பும் பொறுப்பு ராகுல் காந்திக்கு இருப்பதாகவும் அது தெரிவித்திருக்கிறது. இதேவேளை திமுக தலைவர் ஸ்டாலின் பற்றி இந்து கூறிய கருத்து, தமிழக மக்கள் அவருக்கு புது பலத்தை தந்துள்ளார்கள், அதனை அவர் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று அது தெரிவித்திருக்கிறது. மோடி தமது பிரசாரத்தில் எந்தவிதமான இந்துத்துவ கருத்துக்களையும் முன்வைக்கவில்லை எனவும், எல்லோரும் நம்மவரே என்ற பிரச்சாரத்தை முன்வைத்தே போட்டியிட்டார் என்றும் மூத்த ஊடகவியலாளரும் பிபிசி முன்னாள் செய்தியாளருமான சிவராமகிருஷ்ணன் தெரிவித்திருக்கின்றார் என்பதுகளிலிருந்தே ஈழத்தமிழர் பிரச்சினைகளுடன் தொடர்பு பட்டிருந்த ஊடகவியலாளர் சிவராமகிருஷ்ணன். மோடி வெற்றியின் பின் வெற்றி பெற்ற தமது உறுப்பினர்கள் மத்தியில் பேசும்போது, சிறுபான்மை இனங்கள் எம்மை விட்டு நகர்வதாக உணர்வதாகவும், இனி வருங்காலத்தில் உலகில் எங்கு சிறுபான்மையினர் பாதிக்கப்படுகின்றனரோ அவர்களுக்காக குரல் கொடுப்பதாகவும் தெரிவித்துள்ளமையை சிவராமகிருஷ்ணன் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈழத்தமிழர்கள் ஒன்றிணைந்து கவனிக்க வேண்டிய விடயம் என்கிறார் அவர். இந்திய தேர்தல் வெற்றி குறித்து கருத்து வெளியிட்டுள்ள ஆய்வாளரும் அரசியல் விரிவையாளருமான திருநாவுக்கரசு, ஈழத்தமிழர்கள் இந்திய தேர்தல் வெற்றியை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். இந்த வெற்றியை அணுகக்கூடிய புத்திசாலித்தனமும் துணிச்சலும் தூர நோக்கம் கொண்ட தலைமை ஈழத்தமிழரிடம் இல்லை என்று அவர் கவலை தெரிவித்திருக்கின்றார். மோடியினதும் ஸ்டாலினதும் வெற்றியை உடனும் பாதுகாப்பு பாராட்டி வாழ்த்து அனுப்பிய மனோ கணேசன் முகநூல் தளத்தில் சில பின்னூட்டங்களால் கண்டிக்கப்பட்டார். ஆனால் அது தொடர்பாக அவர் கருத்தொன்றை புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு வழங்கியிருந்தார். புலத்தில் உள்ளவர்கள் தாயகத்து மக்களின் மேம்பாட்டை கவனத்தில் எடுக்க வேண்டும், அவர்கள் முதலில் தமக்குள் சண்டை பிடிப்பதை விடுத்து ஒற்றுமைப்பட வேண்டும் என குறிப்பிட்ட மனோ, ஒரு புரோட்டோகால் முறையில் புதிதாக பதவிக்கு வருபவர் யாராயினும் அவர்களை வாழ்த்துவது தெரியாதவர்கள் அரசியல் நடத்துகின்றார்கள் என்று கண்டித்திருந்தார். திரு மோடியையும் சிங்கள தலைவர்கள் உடனடியாக வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தனர். திரு ஸ்டாலினையும் ரகசியமாக அவர்கள் வாழ்த்தியதாக தகவல்கள் வந்தன. முன்னாள் முதலமைச்சர் திரு விக்னேஸ்வரன் மட்டும் உடனடியாக ஸ்டாலினை வாழ்த்தி இலங்கைக்கு வரும்படி கேட்டிருந்தார். அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் திமுக மீது ஈழத்தமிழர்கள் கொண்ட துயரமான அபிப்பிராயத்தையும் மறவாமல் குறிப்பிட்டிருந்தார். இது தமிழக இந்திய ஊடகங்களில் முக்கிய செய்திகளாக வந்ததாக தமிழக ஆய்வாளர் சிவராமகிருஷ்ணன் குறிப்பிட்டார். ஏற்கனவே இலங்கையில் அமெரிக்க இலங்கை பாதுகாப்பு ஒப்பந்தம், சீன இலங்கை பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பாக சிங்கள கட்சிகள் மத்தியில் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது சீன இலங்கை ஒப்பந்தத்தை வெளியிலே முழுமையாக கேட்காத ஜேவிபி மற்றும் மஹிந்த தரப்பணியினர் அமெரிக்க இலங்கை பாதுகாப்பு ஒப்பந்தத்தை வெளியில் காட்டும்படி பாராளுமன்றத்தில் முழுமையாக சமர்ப்பிக்கும்படி கேட்டு குழப்பங்கள் தோன்றியிருக்கின்றன. இந்த நிலையில் இந்திய அரசியலில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றத்தை அந்த புதிய அரசு பல முடிவுகளை துணிந்து எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்ற இந்த நிலையை ஈழத்தமிழர் தலைமைகள் எப்படி பாவிக்கப் போகின்றன என்ற கேள்வி திரு திருநாவுக்கரசு குறிப்பிட்டது போல் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் ஈழத்தமிழர் விவகாரத்தை வெறும் குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டும் உணர்ச்சி மிக்க எழுச்சி மிக்க அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து நீங்கி அதிலிருந்து வெளியேறி போர் முடிந்து கடந்த 10 வருடங்களாக எவ்வித அரசியல் முன்னேற்றகரமான செயற்பாடுகள் எதுவும் ஏற்படாத நிலையில் இருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு ஒரு சாத்தியமான வடிவும் எதிர்காலமும் பிறக்கக்கூடிய வகையில் இந்திய தலைமைகளை நாடக்கூடிய புதிய தலைமைகள் உருவாகுமா? திரு திருநாவுக்கரசு அவர்கள் சொன்னது போல துணிச்சலான நம்பிக்கையான தலைமை ஒன்றை எளிய சமுதாயம் ஏற்படுத்துமா என்ற கேள்வி. அந்த கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.
நேயர்களே, நமது சங்கநாதம் ஒலிபரப்பை ஆஸ்திரேலியாவின் 24 மணி நேர வானொலியான இன்பத்தமிழ் ஒலியிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு உறவுகளே, இன்றைய சங்கநாதத்தின் இளம் தழிரை அலங்கரிப்பது கலை இலக்கிய வட்டத்தின் செல்லக்குட்டி செல்வி காவ்யா விஸ்வநாத். வருங்கம்மா காவ்யா, உங்கள் பேச்சை ஆரம்பியுங்கள்.
எனது பேர் காவ்யா விஸ்வநாத். நான் அமைதியும் அன்பும் என்ற தலைப்பை பற்றி கூறப்போகின்றேன். அமைதி. அமைதி என்பது சத்தமில்லாமல் இருப்பது மட்டுமல்ல, மனம் சலனமற்றும் இருக்க வேண்டும். நம்மை சுற்றியுள்ள அனைத்துமே தொடர்ந்து அமைதியற்ற நிலையில் இருப்பதை காணும் போது அமைதி பற்றி பேசுவது பயனற்றது போல் தெரிகிறது. பூக்களை பாருங்கள், அவைகளும் இந்த அமைதியற்ற சூழலில் தான் வாழ்கின்றன. அவை கூட மாசடைத்தலையும் உலக இயற்கையின் பாதிப்புகளையும் பொறுத்து கொள்ள வேண்டியுள்ளது. எனினும் அதை காணப்படும் இடங்களோ நெருக்கடியான வீதியோரங்களில், சதுப்பு நிலங்களில், முட்களுக்கிடையில் எங்கிருப்பினும் அவை என்றும் அழகுடையன, மலர்வன, அத்துடன் நறுமணம் தருவன. ஒவ்வொரு தருணத்திலும் துயர் மிகுந்த வேளையிலும் கூட பூச்செண்டுகள் வழங்கப்படுதல் வளமையாகும். ஏனெனில் பூக்கள் அமைதியையும் சாந்தத்தையும் வழிகாட்டுவனவாகும். அது அவற்றின் இயற்கை குணம். நாமும் பூக்களை போன்றவர்களே. நாம் இறைவனின் தோட்டத்து பூக்கள். பூக்களைப் போல நம்முடைய இயற்கையான அமைதி தன்மையுடன் நறுமணத்தை நம்மை சுற்றி பரப்பிக் கொண்டு வாழ நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அன்பு என்பது உண்மையில் மகாசக்தி. இப்போது உலகிற்கு தேவை அன்பு. உண்மையான அன்பானது புரிந்துணர்வு, பரஸ்பர நம்பிக்கை, மரியாதை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. அன்பு சமநிலையுடையது. அதாவது தன்னிடமும் கடவுளிடமும் தன்னை சார்ந்தவர்களிடமும் இசைந்திருப்பது. அன்பு உடல் சம்பந்தப்பட்டதல்ல. அன்பு ஆத்மாவின் உயிர் நாடி. நமது அன்பு நம்மை சுற்றி வெளியே பாய்ந்தோட வேண்டும். நாம் அன்புடையவராக இருக்கும் போது எப்போதும் புத்துணர்ச்சியாக இருப்பதுடன் இரக்கமுள்ளவர்களாகவும் கவர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்போம். நன்றி, வணக்கம்.
உயிர் தங்கங்களே, நீங்கள் என்றென்றும் சிங்கங்களே. என் உயிர் தங்கங்களே, நீங்கள் என்றென்றும் சிங்கங்களே. என் பாசத்திற்கும் தேசத்திற்கும் என்றென்றும் சொந்தங்களே. அன்னையின் பிள்ளைகளே, வரும் நாளைய மன்னர்களே, உங்கள் எண்ணமெல்லாம் வெற்றி பெற கல்வி செல்வத்தை தேடுங்களே. படிச்சா உலகம் ஒன்ன மதிக்கும் பாருடா, உழைச்சா உலகம் ஒன்ன உயர்த்தும் பாருடா. படிச்சா உலகம் ஒன்ன மதிக்கும் பாருடா, உழைச்சா உலகம் ஒன்ன உயர்த்தும் பாருடா. இன்னுயிர் தங்கங்களே, நீங்கள் என்றென்றும் சிங்கங்களே. என் பாசத்திற்கும் தேசத்திற்கும் என்றென்றும் சொந்தங்களே. இரவுக்கெல்லாம் தீபம் அங்கே நிலவுதானடா, நல்ல அறிவுக்கெல்லாம் தீபம் இங்கே கல்விதானடா. அந்த இரவுக்கெல்லாம் தீபம் அங்கே நிலவுதானடா, நல்ல அறிவுக்கெல்லாம் தீபம் இங்கே கல்விதானடா. கல்வி நமது முகத்தில் இரண்டு கண்கள் தானடா, கல்வி இல்லா மனித வாழ்வில் பெருமையில்லடா. உண்மையான கோவில் இங்கே பள்ளி கூடண்டா. என்னுயிர் தங்கங்களே, நீங்கள் என்றென்றும் சிங்கங்களே. என் பாசத்திற்கும் தேசத்திற்கும் என்றென்றும் சொந்தங்களே. காந்தி போல அன்பை காட்டணும், உலகம் முழுதும் அமைதி கொடியை ஏற்றி வைக்கணும். நம் புத்தன் இயேசு காந்தி போல அன்பை காட்டணும், இந்த உலகம் முழுதும் அமைதி கொடியை ஏற்றி வைக்கணும். உழைப்பினாலே ஒற்றுமைக்கு விதை விதைக்கணும், நேர்மையுள்ள சமுதாயம் நீ அமைக்கணும். நாளை உனது பேரை இந்த நாடு சொல்லணும். என்னுயிர் தங்கங்களே, நீங்கள் என்றென்றும் சிங்கங்களே. என் பாசத்திற்கும் தேசத்திற்கும் என்றென்றும் சொந்தங்களே. அன்னையின் பிள்ளைகளே, வரும் நாளைய மன்னர்களே, உங்கள் எண்ணமெல்லாம் வெற்றி பெற கல்வி செல்வத்தை தேடுங்களே. படிச்சா உலகம் ஒன்ன மதிக்கும் பாருடா, உழைச்சா உலகம் ஒன்ன உயர்த்தும் பாருடா. படிச்சா உலகம் ஒன்ன மதிக்கும் பாருடா, உழைச்சா உலகம் ஒன்ன உயர்த்தும் பாருடா. என்னுயிர் தங்கங்களே, நீங்கள் என்றென்றும் சிங்கங்களே. என் பாசத்துக்கும் தேசத்துக்கும் என்றென்றும் சொந்தங்களே.
நேயர்களே, இலக்கியம் அன்றும் இன்றும் சிற்றுரை வழங்குபவர் திருமதி டயானி டேனியல் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்று நாம் பார்க்கவிருப்பது இலக்கியம் அன்றும் இன்றும். இலக்கியம் என்றால் என்ன? எது இலக்கியம்? இலக்கியம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? இலக்கிய வகையில் எந்தெந்த நூல்களை சேர்க்கலாம்? இலக்கிய வகையில் சேர்க்காதவை என்று எந்தெந்த நூல்களை ஒதுக்க வேண்டும்? கருத்தும் கொள்கையும் உடையவைதாம் இலக்கியமா? கருத்தோ கொள்கையோ இல்லாமல் வரும் பொழுதுபோக்குக்காக பயன்படுவதுதான் இலக்கியமா? இப்படி பல கேள்விகள் இலக்கியத்தை பற்றி புறப்பட்டிருக்கின்றன. இத்தகைய விவாதமும் கேள்விகளும் பழைய காலத்தில் இல்லை. இப்பொழுது சில ஆண்டுகளுக்கு முன் புதியனவாக தோன்றிய கேள்விகள்தாம் இவை. குறிப்பாக தமிழ் இலக்கியங்களை மட்டும் படித்தவர்கள் இத்தகைய கேள்விகளை எழுப்பவில்லை. பல மொழிகளை பயின்றவர்களிடமிருந்து இத்தகைய கேள்விகள் பிறந்தன. இக்கேள்விகளையெல்லாம் எது இலக்கியம் என்ற ஒரே கேள்வியில் அடக்கி விடலாம். எது இலக்கியம் என்ற கேள்விக்கு விடையளிக்க முன்வருவோரில் சிலர் சில புதிய கருத்துக்களை வெளியிடுகின்றனர். நாம் இதுவரையிலும் இலக்கியம் என்று பாராட்டி படித்து வந்த சில நூல்கள் இலக்கியம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணி வந்த ஒரு பொதுவான கருத்துக்கு மாறான கருத்துக்களையும் வெளியிடுகின்றன. இலக்கியத்தை பற்றி இத்தகைய ஐயங்களும் கேள்விகளும் பிறந்திருப்பது மிகவும் பாராட்டத்தக்கது. இது இலக்கியம் வளர்வதற்கு வழிகாட்டுவதாகும். தமிழ் இலக்கியம் இனி தேங்கி தடைப்பட்டு நின்று விடாது, வளர்ந்து செல்லும். பிற நாட்டார் வணக்கம் செய்யும் வகையிலே, போற்றும் வகையிலே வளர்ச்சியடையும் என்பதில் ஐயமில்லை. கண்மூடித்தனமாக ஒன்றை பின்பற்றி செல்லும் போது சிந்தனைக்கு வழியில்லை, உண்மையை நினைத்து பார்க்க இடமில்லை. எந்த இடத்தில் சந்தேகமும் கேள்விகளும் பிறக்கின்றனவோ அந்த இடத்தில் தான் அறிவும் ஆராய்ச்சியும் வளரும். இந்த உண்மையை வைத்து எண்ணும் போது இலக்கியம் பற்றி இன்று புறப்பட்டிருக்கும் விவாதம் இலக்கியம் வளர்ச்சிக்கு பெருந்துணை செய்யும் என்பது உறுதி. ஒவ்வொருவருக்கும் தாம் எண்ணுவதை பற்றி வெளியிடும் கருத்துரிமை உண்டு. இத்தகைய கருத்துரிமைக்கு மதிப்பு கொடுத்து அக்கருத்தை ஆராய வேண்டும். பிறருடைய கருத்தை மதிக்காதவர்கள் அலட்சியம் பண்ணுகிறவர்கள், அறிவிலே வளர்ச்சியடைய முடியாது. இவர் என்ன சொல்வது, நாம் என்ன கேட்பது என்று நினைப்பது அகங்காரத்தின் உச்சநிலையாகும். இப்படி நினைப்பது தமிழர் பண்பாட்டுக்கே முரண்பட்டதாகும். எந்த பொருளை யார் என்ன சொன்னாலும் அவற்றை காது கொடுத்து கேட்க வேண்டும். சொல்லுவோர் யார் என்பதை பற்றி நினைக்கவே கூடாது, சொல்லும் பொருளை பற்றி நினைக்க வேண்டும். அச்சொல்லில் உண்மை இருக்கிறதா என்று ஆராய வேண்டும். உண்மை இருந்தால் கொள்ள வேண்டும், உண்மை என்றால் தள்ளிவிட வேண்டும். இதுவே அறிவுடைமையின் செயலாகும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பதை அக்குறள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்களிடம் இப்பண்பாடு குடிகொண்டிருந்தது. ஆதலால் இலக்கியம் பற்றிய கருத்துக்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். தமிழ் இலக்கியம் வளர்வதற்கு நம்மால் இயன்ற பணிகளை செய்வோம் என்று எழுத்தாளர்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். இலக்கியம் இலக்கியம் என்ற சொல் பண்டை காலத்தில் ஒரு பொது சொல்லாக வழங்கிற்று. பிழையில்லாமல் இலக்கண வலுவில்லாமல் எழுதப்படுவன எல்லாம் இலக்கியம் என்பது இலக்கண நூலார் கொள்கை. பொதுவாக எழுதப்பட்டிருப்பன அனைத்தும் இலக்கியங்கள் தாம். லிக் என்ற வடமொழியாக பிறந்த சொல்லே இலக்கியம் என்பது. எழுதப்பட்டிருப்பது என்பதே இதன் பொருள். எழுத்துக்கருவிலே உள்ள அனைத்தும் இலக்கியம் என்பதே ஒரு பொதுவான கருத்து. அரசியல் இலக்கியம், சரித்திர இலக்கியம், விஞ்ஞான இலக்கியம், மத இலக்கியம், சமுதாய இலக்கியம், கணக்கு இலக்கியம், நாடக இலக்கியம், சங்கீத இலக்கியம், வைத்திய இலக்கியம் என்றுதான் பல வகையான நூல்களையும் இலக்கியம் என்ற பொது சொல்லால் வழங்கி வருகின்றனர். ஆங்கிலத்திலும் லிட்ரேச்சர் என்ற சொல்லுக்கு இப்படித்தான் பொருள் சொல்லப்படுகின்றது. ஆனால் இன்று இலக்கியம் என்ற சொல்லை எல்லா நூல்களுக்கும் பொதுவாக வழங்குவதை சிலர் ஒப்புக்கொள்வதில்லை. இலக்கியம் என்ற சொல்லுக்கு எழுதப்பட்டது என்று பழம் பொருளை கொள்ளுவதில்லை. இலக்கு என்ற சொல்லில் இருந்தோ அல்லது இலட்சியம் என்ற சொல்லில் இருந்தோ தான் இலக்கியம் என்ற சொல் பிறந்ததாக கொள்கின்றனர். இலக்கியம் என்ற பொது சொல் இன்று இவ்வாறு சிறப்பு சொல்லாக வழங்குகின்றது. இவ்வாறு பழம் சொற்கள் புது சொற்களாக பொருள் மாறி வழங்குவது இயல்புதான். ஒரு காலத்திலே நாற்றம் என்ற சொல் நறுமணம் என்ற பொருளிலே வழங்கிற்று. இன்று அச்சொல் துர்நாற்றத்தை குறிக்கின்றது. ஒரு காலத்திலே நாகரிகம் என்ற சொல் கண்ணோட்டம், இரக்கம் என்ற பொருளில் வழங்கிற்று. இன்று நாகரிக ரீதியாக பிறந்த பழக்க வழக்கம் என்ற பொருளில் நாகரிகம் என்ற சொல் வழங்குகின்றது. ஒரு காலத்தில் மன்றம் என்ற சொல் ஊருக்கு பொதுவான மரத்தின் நிழலை குறித்தது. இன்று இச்சொல் சபை என்ற பொருளில் வழங்குகின்றது. ஒரு காலத்தில் கழகம் என்ற சொல் சூதாடும் இடத்தை குறித்தது. இன்று இச்சொல் சரிதம், சபை, இயக்கம் என்ற பொருள்களில் வழங்குகின்றது. இவ்வாறு சொற்கள் காலத்திற்கேற்ப பொருள் வேறுபட்டு வழங்குவது இயல்பு. இந்த இயல்பை ஒட்டியே இன்று இலக்கியம் என்ற சொல்லும் இன்று புது பொருளில் வழங்குகின்றது என்று கூறிக்கொண்டு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் டயானி டேனியல். நன்றி, வணக்கம்.
அன்பு தமிழ் உறவுகளே, அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் நிறைவான வாழ்த்துக்களுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள், உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின் குரல்.
அன்பு தமிழ் உறவுகளுக்கு ஒரு நற்செய்தி. இதோ அன்பின் குரல் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை சங்கராதம் வானொலியை தொடர்ந்து ஒலிக்கவிருக்கின்றது அன்பின் குரல். அன்பின் குரல் ஒலிக்க எங்கள் சங்கராதம் வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றது.
அமெரிக்காவில் டொனேடோ புயல் பெரும் சதுராட்டம், 130 பேரை தூக்கி வீசியது, ஒருவர் மரணம், தொடர்கிறது தாக்குதல், விவரம் என்ன? டென்மார்க்கில் இருந்து கீசேத்துறை. அமெரிக்காவில் டொனேடோ எனப்படும் பெரும் சுழல் முகில் சூறாவளி காரணமாக 130 பேர் வரை படுகாயம் அடைந்து ஒருவர் மரணம் அடைந்திருக்கின்றார். ஏராளம் வீடுகளை உடைத்து சிதறி அடித்திருக்கின்றது. அவசரகால சட்டம் பல இடங்களில் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 55 வரையான டொனேடோ சுழல் காற்றுகள் அலை அலையாக வந்து தாக்க ஆரம்பித்துள்ளன. அமெரிக்க துணை மாநிலங்களான ஒஹியோ, இந்தியானா பகுதியில் இந்த பேரழிவு பெருமளவில் அரங்கேறி இருக்கின்றது. கடந்த திங்கள் செவ்வாய் இரு தினங்களும் அமெரிக்காவின் மத்திய மேற்கு பகுதியில் உள்ள 8 மாநிலங்களில் டொனேடோ சுழல் புயல் தாக்குதல் நடந்திருக்கின்றது. ஆனால் மிக மிக மோசமான பாதிப்பு ஒஹியோ மாநிலத்திலேயே ஏற்பட்டிருக்கின்றது. அப்பகுதி கவர்னர் மைக் டி வைன் கடும் பாதுகாப்புக்கு உள்ளான பகுதிகளாக 3 இடங்களை பிரகடனப்படுத்தி அங்கு அவசரகால சட்டத்தையும் அறிவித்திருக்கின்றார். இப்பகுதிகளுக்கு குடிநீர், மின்சாரத்தை ஏற்படுத்தும் ஜெனரேட்டர் போன்றன அவசரமாக அனுப்பப்பட்டுள்ளன. ஒஹியோவில் உள்ள சிலினா என்ற இடத்தில் 82 வயது நபர் பலியாகி இருக்கின்றார். தரிப்பிடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றை டொனேடோ தூக்கி சுழற்றி அடித்து வீட்டின் மேல் ஓங்கி வீசியது. இதனால் இந்த மனிதர் காயமடைந்து மரணித்தார். இதுபோல பல கார்களை தூக்கி வீசியிருக்கின்றது. அமெரிக்க திரைப்படங்களில் டைனோசோர், ராட்சத கெரில்லா குரங்கு போன்றவை நகரத்தில் புகுந்து எப்படி மக்களை விரட்டி அடித்து கார்களை தூக்கி வீசுமோ அதுபோன்ற கற்பனைகளை இப்பொழுது அமெரிக்கர்கள் நிஜத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நேற்று இந்தியானாவில் 12, கொலராடோ 9, ஒஹியோ 7, இயோவா 5, நெப்டஸ்கா 4, இலினோய்ஸ் 3, மினிசோட்டா 1, இடாகோ 1 என்ற அடிப்படையில் இந்த மாநிலங்களில் டொனேடோ வீசி தள்ளியிருக்கின்றது. நேற்றிரவு டொனேடோ தாக்குதல் எச்சரிக்கை நியூயோர்க்கிற்கும் விடப்பட்டது. இது வளமைக்கு மாறான தாக்குதலாக இருக்கின்றது. மேலும் மேலும் டொனேடோக்கள் அலை அலையாக வந்து கொண்டு இருப்பதாக காலநிலை பிரிவு கவலை வெளியிட்டிருக்கின்றது. இதன் காரணமாக பல சர்வதேச விமான நிலையங்கள் நேற்றிரவு மூடப்பட்டன. கடந்த புதன்கிழமை மிசூரி பகுதியில் மோசமான காலநிலை காரணமாக 3 பேர் மரணமடைந்தது தெரிந்தது. வீடுகள், பாடசாலைகள் என்று டொனேடோ தாக்கியதனால் இடங்களெல்லாம் அமெரிக்காவின் புகழ்பெற்ற B-52 விமானங்கள் மற்ற நாடுகளில் குண்டு வீசி தாக்கி அழிக்கும் பொழுது உருவாகின்ற காட்சியை இந்த புயல் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா பாரிஸ் பருவநிலை மாநாட்டு ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறியதும் அதற்கு காரணம் தமக்கு நஷ்டம், இந்தியா சீனா போன்ற நாடுகளுக்கு அதனால் புதிய லாபம் கிடைக்கும் என கூறி விலகியதும் தெரிந்ததே. இப்போது அந்த நஷ்டத்தை விட பெரு நஷ்டத்தை டொனேடோ புயல் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. பெருமழை, காடெறிவு போன்ற இயற்கை சீற்றங்கள் அமெரிக்காவை சூறையாடி வருகின்றன. எதிர்வரும் 2030 புவி வெப்ப உயர்வை 1.5 பாகை என்ற அளவில் குறைக்க வேண்டும். தவறின் இயற்கையுடன் போர் நடத்துவதை தவிர மனிதனுக்கு வேறு வழிகள் கிடையாது, இயற்கையை மனிதனால் வெல்லவும் முடியாது என்கின்ற பிரச்சாரத்தை கிரேட்டா டுன்பியா என்கின்ற 16 வயது ஸ்வீடிஷ் பெண்மணி நடத்தி கொண்டிருப்பது தெரிந்தது. இவர் நேற்று முன்தினம் ஆனஸ் வாஸ்னேக்கரை சந்தித்து தன்னுடைய உரையை நடத்தியிருக்கின்றார். கலிபோர்னியா மாநிலத்தின் முன்னாள் கவர்னராக இருந்த இவர் கலிபோர்னியா காடறிவுகளின் அனுபவங்களை கொண்டவர் என்பதனால் இந்த யுவதியுடன் சேர்ந்து அவரும் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார். காலநிலையின் சீற்றம் இனவாத, நிறவாத, மதவாத துவேசம் கொண்டு சீற்றமெடுத்தால் வாக்கு வங்கிகளை நிரப்பி சுகபோகமாக வாழலாம் என்று கருதும் மேலை நாட்டு அரசியல்வாதிகளையும் டொனால்டு டிரம்பின் துவேசமிக்க அரசியல் கருத்துக்களை ஆராதிக்கும் ஐரோப்பிய தாசர்களையும் நடந்து முடிந்த ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் முறித்து போட்டிருப்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. காரணம், ஐரோப்பாவில் பசுமை கட்சிகள் எதிர்பாராத வெற்றியை பெற்ற காரணத்தினால் பிரான்சில் மெரினா லூபென் உட்பட டென்மார்க்கினுடைய பியாக்கியாஸ்கோ அம்மையார் வரை பலர் காலநிலை இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதா, மக்கள் இவ்வளவு அதிகமாக திரண்டு அகதிகள் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கொள்கையை விட காலநிலை புவி வெப்பமடைதல் சம்பந்தமான விடயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இளையோர் இவ்வளவு குவிந்து வாக்குகளை அளிக்கின்றார்களா என்று பலத்த ஆச்சரியத்தையும் அதே நேரம் காலநிலை மீது கடும் துவேச பேச்சுகளையும் நடத்தியிருந்தார்கள். இப்பொழுது இவர்களுடைய கட்சிக்கு பின்னாலேயே கட்சியினுடைய துவேச கொள்கைகளை குப்பையில் வீசிவிட்டு முதலில் புவி வெப்பமாதல் பசுமை சக்தி போன்ற விடயங்களை பேசுங்கள். ஏனென்றால் அகதிகளும் மற்றவர்களும் மட்டுமல்ல, நாம் அனைவருமே இந்த பூமியில் இருக்க முடியாத நாள் வந்துவிடப் போகின்றது. அதைவிட இது பெரிது என்று அவர்களின் சலைகளில் ஓங்கி அடித்துக் கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் இக்கட்சிகள் தங்களுடைய கொள்கைகளை மாற்ற இருப்பதாக அறிவித்திருக்கின்றன. டென்மார்க்கில் வரும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி நடக்கப் போகும் பாராளுமன்ற தேர்தலில் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான மோசமான கருத்துக்களை பேசிய கட்சி புவி வெப்பமாதலை முன்னிலைப்படுத்தப் போவதாக நேற்று தெரிவித்திருப்பது இதற்கு ஒரு உதாரணம் ஆகும். யுகங்கள் தோறும் நான் பிறக்கின்றேன், தர்மம் அழியும் போதெல்லாம் நான் பிறக்கின்றேன் என்ற கீதையின் வரிகள் அமெரிக்காவில் அடித்து தூளாக்கி கொண்டிருக்கும் டொர்னேடோவின் கோபத்தில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது. மாபெரும் படைப்பாகிய பூமியை மனிதன் தனதாக்க முடியாது, இந்த பூமியில் நானே முதல் என்று யாரும் கிடையாது என்ற செய்தி தூரத்து இடி முழக்கங்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றன. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசேதுரை.
நன்றி நேயர்களே, இத்துடன் இன்றைய சங்கநாத நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்த அனைத்து அன்பர்கள் மற்றும் நிகழ்ச்சி நேரியாளர் திரு அற்புதசிங்கம் அவர்களுடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி விடைபெறும் உங்கள் அன்பன் சா ஜே குமார். வணக்கம் நேயர்களே.
அம்பூவி படை கவனை கும்பிடுகிறேன்.